ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 29. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூதானாம் த்வாமாம் சந்தி ருச்சதே. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூதானாம் த்வாமாம் சந்தி ருச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். மன்னிக்கவும், நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து, என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதியை அடைகின்றான். ஓம் அஞ்ஞான திமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி விசாரிணின் நிர்விசேஷ சுன்னவாதீம் பாஷாத தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதிம் கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம். தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தவனேஸ்வரி ரிஷபான சுதே தேவிம் பிரணமாமி ஹரே பிரியே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 29. கடைசி பதத்தில் இருக்கும் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையிலையும் கிருஷ்ணருடைய கருணையிலையும் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து அமைதியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கே அமைதியை கிடைக்கும், சந்தோஷம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எப்படி அடைவது, அப்படி பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதை கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். எப்படி வந்து ஒரு மனிதன் அமைதியை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். மனிதன் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாய சக்தி அப்படிங்கிறதுனால, இந்த மாய சக்தினால் நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாகவே மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பகவானுடன் இணைந்து சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக இவன் தனித்தன்மையாக அனுபவிக்க முயற்சி செய்கின்றான் இந்த ஜீவன் மாய சக்தியின் காரணமாக. அப்போ நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து பகவானுடைய சுகத்தை அனுபவிக்க, சேர்ந்து சுகத்தை அனுபவிக்கலாம், அனுபவிக்காமல் தனியாக நம்ம வந்து சுகத்தை அனுபவிக்க நினைக்கின்றோமோ, அப்போ தான் துன்பம் அப்படிங்கிற ஒரு கடலுக்குள்ளே நம்ம வந்து வரோம். அப்போ இதற்கு என்ன விடை அப்படின்னா, நம்ம திரும்பவும் பகவானுடன் சேர்ந்து, இப்போ பொதுவாக நம்மெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துலாம் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. கூட்டு குடும்பம் அப்படின்னாலே வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கூட்டு குடும்பம்னா ஒரு 30 பேர் இருப்பாங்க, 35 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பேர் மட்டும்தான் குடும்பத்திலே இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அந்த 2 பேரை வந்து தவிர வேறு யாரையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதுபோல் நம்ம வந்து இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதுபோல் சேர்ந்து வாழ்கிறதுனாலே வந்து என்றைக்கும் ஆனந்தம், பிரிந்து வாழ்வது என்றாலே துக்கம். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரிந்து 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 வாழ்கிறார்கள். தாய் தகப்பனார் எங்கேயோ வாழ்கிறார்கள், நம்ம தனித்தனியாக எங்கெங்கேயோ வாழ்கிறோம். அதனால தான் துக்கப்படுகிறோம். அதுபோல் இந்த ஆத்மா என்றைக்கு வந்து பகவானை விட்டு பிரிந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக முயற்சி செய்கின்றானோ மாய சக்தியின் காரணமாக, அப்பொழுது இந்த துன்பம் அப்படிங்கிற பெருங்கடல் அவனை பிடித்து கொள்கிறது. அதுபோல் இன்னொருத்தர் கேள்வி கேட்கலாம், இந்த கர்மயோகம் எப்படி வந்து முக்தியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வி கேட்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் அதுக்கு விடை கொடுக்கிறார், கர்மயோகம் நம்ம கிருஷ்ண உணர்வின் கிருஷ்ணருடன் சேர்ந்து இணைந்து இணைந்து இந்த கர்மயோகத்தை பயிற்சி பண்ணுவதால் அது முக்தி பாதையை கொடுக்கும் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் மூன்று முக்கிய கருத்துக்களை சொல்கின்றார். என்ன அப்படின்னா, போக்தாராம் யோக்ய தபசா. போக்தா அப்படின்னாலே அனுபவிப்பாளர். ஏன் அப்படின்னா அவரே உரிமையாளர், அவர் தான் வந்து ஓனர் இந்த எல்லா உலகத்துக்கும். போக்தாராம் யோக்ய தபசாம், நம்ம வந்து எந்த விதமான யாகங்கள் செய்தாலும் தவங்கள் செய்தாலும் எல்லாமே அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதனால் போக்தாராம் யோக்ய தபசாம், நானே அனுபவிப்பாளன் அப்படிங்கிறத முதல் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து போக்தாராம் யோக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகத்துக்கும் நானே கட்டுப்படுத்துபவனாகவும் இருக்கின்றேன் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். எல்லா உலகம் அப்படின்னாலே 14 உலகங்கள் இருக்கின்றன. அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாதால அப்படின்ட்டு 7 உலகங்கள். கீழையும் மேல் உலகம் நம்ம இருக்கிறது ஒரு லோகம் பூமி. பூமி மேலே பூர் பூவர் சுகர்லோகா மகர்லோகா ஜனலோகா தப்பலோகா பிரம்மலோகா அப்படின்ட்டு 7 மேலேயும் 7 கீழையும் 14 உலகங்கள் இருக்கின்றன. இது வந்து ஒரு பந்தை போல, இது போல பலவிதமான பந்துக்கள் இந்த லோகத்திலே இருக்கிறது. அது வந்து வந்து இன்றைக்கி எல்லா லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பெரிய ஆள் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து மார்த்தொட்டி கொள்கிறார்கள். ஆனால் பகவானோட படைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது வந்து முக்கால் பங்கு இருக்கிறது. 75% ஆன்மீக உலகமும் 25% தான் இந்த பௌதிக உலகமாக கருதப்படுகிறது. அந்த 25% வந்து என்ன அப்படின்னா 14 உலகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பந்துலேயும். எப்படி வந்து ஒரு கடுகு ஒரு மூட்டைக்குள்ளே எத்தனை கடுகு இருக்குமோ அதுபோல் வந்து பிரம்மாண்டங்கள் அண்ட கடாட்சங்கள் மிதந்து கொண்டே பல விதமான பல ஆயிரக்கணக்கான இந்த பூமி வந்து மிதந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் எல்லா உலகத்துக்கும் கிருஷ்ணர் கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார். அது கட்டுப்படுத்துவோர் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தேவி தேவர்களையும் கட்டுப்படுத்துவோராகவும் அவரே இருக்கின்றார். அதுக்கப்புறம் தான் சுக்ருதம். சுக்ருதம் அப்படின்னா நலன் விரும்பியாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் நலன் விரும்பியாக வந்து உற்ற நண்பனாகவும் கிருஷ்ணர் இருக்கின்றார் அப்படிங்கிற மூணு கருத்தை வந்து இந்த பதத்தில் வந்து முக்கியமாக வந்து சொல்கின்றார். இந்த யவன் ஒருவன் இந்த மூன்று கருத்துக்களையும் வந்து தெரிந்து கொண்டு பின்பற்றுகிறானோ அவன் வாழ்க்கையில் ஆனந்த கடலில் அடைவான், அமைதியை அடைவான், துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அடைவான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் போக்தா நானே அனுபவிப்பாளன் அப்படின்னா, எப்படி ஒரு கம்பெனியோட உரிமையாளர் இருக்கார் அப்படின்னா, அலுவலகத்தில் ஒரு உரிமையாளர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் முதலீடு செய்திருக்கிறார். அதுபோல் இந்த உலகத்தை படைத்தது காத்தல் அழிப்பது எல்லாவற்றையுமே ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து செய்கிறதுனால உரிமையாளராக இருக்கிறதுனால அவர் சொல்கிறார் நானே போக்தா. போக்தா அப்படின்னா அனுபவிப்பாளன். எப்படி ஒரு அலுவலகத்தில் ஒரு உரிமையாளர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் என்ன பண்ணுறார், பணத்தை முதலீடு செய்திருக்கிறார். அவர் பணத்தை முதலீடு செய்திருக்கிறதுனால அவர் வரக்கூடிய என்னென்னலாம் கெயின் வருதோ, எவ்வளோ பணம் கம்பெனிக்கு வந்து அலுவலகத்துக்கு வருகிறதோ அது எல்லாமே எங்கே போவோம் அப்படின்னா ஒரு முதலாளியினுடைய பாக்கெட்டுக்கு போயிடும். அந்த முதலாளியினுடைய பாக்கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாருக்குமே வந்து சம்பளத்தை கொடுப்பார். அப்படி முதலாளியினுடைய பாக்கெட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை திருடன்னு சொல்லுவோம். அதுபோல தான் நம்மளும் இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே சூரியன் சந்திரன் நம்ம முன்னாடியே பேசினது போல் சூரியனை கொடுத்தது யார், கடவுள் கொடுக்கிறார், நம்ம வந்து படைக்கலை. சந்திரனும் அப்படி தான். அப்புறம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது. அதுபோல் எப்படி ஒரு கம்பெனி இருக்கோ அதிலேருந்து வர்றக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையுமே கம்பெனியுடைய உரிமையாளருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சேலரியாக வந்து சம்பளமாக வந்து கொடுக்குறாரோ, அதுபோல் நம்ம எந்த காரியங்கள் தவங்கள் செய்தாலும் சரி யாகங்கள் செய்தாலும் எல்லாமே பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி அர்ப்பணம் செய்யும் பொழுது எப்படி ஒரு கம்பெனி ஓனர் வந்து நமக்கு சம்பளம் கொடுக்குறாரோ மாதம் மாதம், அதுபோல் பகவானும் நம்ம செய்யக்கூடிய யாகங்களும் தவங்களுக்கும் பலன் அவரே வந்து அளிக்கின்றார். அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இல்லை, எல்லா தேவி தேவர்களையும் அவர்களும் வந்து ஆனந்தம் அடைய வேண்டும் அப்படின்னா பகவானுடைய கையில் தான் வந்து அதுவும் இருக்கிறது. ஆனால் இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பகவானை விட்டு தனியாக வந்து அமைதியாக அடைவதற்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம முயற்சி செய்தாலும் சரி, எல்லோரும் கூடி முயற்சி செய்தாலும் அது நடக்காத காரியம். எப்போ வந்து நம்ம வந்து புரிந்து கொள்கிறோமோ, போக்தா அனுபவிப்பாளன் மகேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறத அண்ணன் வந்து தெரிந்து கொள்கிறோமோ, அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அமைதியை அடைய முடியும். ஏன்னா ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், சாஸ்திரங்களின் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா, எனக்கு மேலே வந்து ஒன்றும் கிடையாது, நானே வந்து எல்லாவற்றுக்கும் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தெல்ல தெளிவாக பகவத்கீதையிலையும் மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் வந்து சொல்கின்றார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஏன் கிருஷ்ணர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டு விருந்தாளி மாதிரி தான் இந்த உலகத்துக்கு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம், நம்ம வந்து பிறக்கும் பொழுது எதனா உடை கூட இல்லாமல் வந்து வரோம். நம்ம எங்கன்னா ட்ரெஸ்ஸுனா போட்டுனா வரோமா, ட்ரெஸ்ஸும் வந்து கிடையாது, அப்படி உடை இல்லாமல் தான் வந்து வரோம். அதுபோல் வந்து போகும்பொழுது எப்படி போகிறோம் அப்படின்னா வந்து உடை இல்லாமல் தான் போகிறோம். எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு எப்படி வந்தோமோ அதுபோல் தான் வந்து போகிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் வந்து கணக்கிடப்படுகிறது. அப்படி நம்ம உதாரணத்துக்கு நம்ம கெஸ்ட்டு இல்லைங்க, நானே உரிமை அல்லன் அப்படின்னா, நம்ம போகும்பொழுது நம்மகிட்ட இருக்கிறது எல்லா சொத்துக்களையும் தூக்கிட்டு தானே போகணும். நம்ம தான் வந்து உரிமையாளன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம போகும்பொழுது வீட்டையும் தூக்கிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் இங்கே வீட்டை வச்சுட்டு போகிறோம்? நம்ம ஒரு வீட்டில் ஒரு வாடகைக்கு இருக்கிறோம், வாடகைக்கு இருக்கிற போது நம்ம வீட்டை காலி பண்ணி போயிடும் போகும்போது நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை மட்டும்தானே போகிறோம், அந்த வீட்டையும் தூக்கிட்டு போகலைல்ல. அதுபோல் நம்ம மரணத்தின் பொழுது நம்ம வீட்டை வந்து தூக்கிட்டு போகிறது கிடையாது. ஏன் தூக்கிட்டு போகிறது கிடையாதுன்னா, நம்ம வந்து ஒரு விருந்தாளியாக தான் இந்த உலகத்திலே வந்து இருக்கிறோம். அதை வந்து நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அமைதியை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொரு உதாரணத்துக்கு ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், கடவுளினுடைய படைப்பில் எந்த விதமான எல்லாத்தையுமே அருமையாக படைக்கப்பட்டிருக்குது. ஏதாச்சும் ஒரு குறை அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. பகவான் எல்லாத்தையும் அருமையாக வந்து படைத்திருக்கிறார். நம்ம படைப்பினை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் அருமையான படைப்பு. அதுவும் உதாரணத்துக்கு எதையுமே எடுத்துக்கலாம், மனித சரீரத்தை மட்டும் எடுத்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய கருணை எப்படி, அவருடைய படைப்பு எப்படி அப்படிங்கிறத வந்து புரியும் நமக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எறும்பை கூட நம்மளால் உருவாக்க முடியாது, ஆனால் பகவான் இந்த சரீரத்தை வந்து ரொம்பவும் அழகாக நம்ம இப்போ உடனே வந்து நம்ம ஏசி ரூமுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்து அந்த குழு குழுன்னு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி குழு குழுன்னு இருக்கும் பொழுது இந்த உடல் வந்து அதனுடைய இந்த எப்போ வந்து நம்மளோட தோலுக்குள்ளே வந்து இந்த குழு குழுன்னு அப்படிங்கிற வந்து காற்று அடிக்குதோ, அப்போ உடனேயே நம்மளுடைய உடம்பில் இருக்கிற வெப்பத்தை மாற்றுகிறது இந்த உடம்பு. அந்த அதுக்கு தகுந்தாற போல் அதை சரி அமைத்து குளிக்கிறது. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த தட்ப வெப்பத்துக்கு தகுந்தாற போல் உடனே வந்து நெருப்பு வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அது மாற்றி சரி சமைத்து சொல்கிறது. நம்ம உடனே ஏசி ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலே வந்து மாறுகிறது. அப்படியே பகவானுடைய படைப்பில் ரொம்பவும் அற்புதம். நம்ம என்ன பண்ணுறோம், காற்றை சுவாசிக்கின்றோம். காற்றை சுவாசிக்கும் பொழுது அது குழாயில் எங்கே எங்கே எங்கெங்கேயோ போகுது. அத்தனைக்கும் சொல்கிறோம் ஆராய்ச்சியில் நம்மளோட குழாய் எவ்வளோ பல மைல் தூரத்துக்கு வந்து நம்மளோட வந்து டியூப்லாம் உள்ளே இருக்குதான் சொல்கிறான், அவ்வளோ பெருசு உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம மூச்சு வந்து மூச்சு காற்று வந்து அது உள்ளுக்குள்ளே போய் அந்த பலாயிரக்கணக்கான அந்த டியூபுகள் எல்லாத்தையும் அப்படி எப்படி எப்படி அப்படி அப்படியே குடல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சாப்பிட்டா வந்து அது என்ன பண்ணுது, அப்படியே பொறுமையாக உள்ளே போய் அது என்ன பண்ணுது, அரைக்குது மெஷின். அது மெஷின் அரைச்சி அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இன்றைக்கி சாப்பிட்றோம், நாளைக்கு காத்தால் என்ன பண்ணுது, மலஞ்சலமாக தனியாக வந்து வந்துடுது. பகவானோட படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனால் மனிதன் வந்து நன்றி கெட்ட மிருகம் போல் என்ன பண்ணுறான், கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். கடவுளே கிடையாதுன்னா இவ்வளோ அற்புதமான ஒரு சரீரத்தை படைத்திருக்கிறார் கடவுள், அதுக்குன்னா நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம வந்து சாப்பிட்றோம், சாப்பிட்றது என்ன பண்ணுது, உடலில் வந்து ஜீரணம் செய்து அது வந்து ரத்தம் தனியாகவும் மலம் தனியாகவும் மூத்திரம் தனியாகவும் தனி 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 தனியாக பகவான் பிரிக்கிறார். அதுவும் பிரித்ததுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து ரத்தம் வந்து அது வந்து தயாரிக்கப்படுகிறது. ரத்தம் தயாரிக்கப்பட்டு நம்மளுடைய மனசுக்கு வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து எத்தனை சொட்டு ரத்தம் தேவையோ அத்தனை சொட்டு ரத்தம் மட்டும் வந்து கரெக்டாக துல்லியமாக வந்து அதுக்கு போகுது. நம்ம கண் இருக்கிறதுலே ரொம்பவும் வந்து மென்மையானது கண், அந்த கண்ணுக்கு எத்தனை சொட்டு தேவையோ அத்தனை சொட்டு மட்டும்தான் போகும். அதே வந்து அதிகமாக போயிடுச்சுனம்னா கண்ணெல்லாம் வந்து ரத்தம் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம பிரெயினுக்கு வந்து பிரெயினில் ரத்தம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் கடவுளுடைய படைப்பில் எது எதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக மிகவும் அற்புதமாக பகவான் படைத்திருக்கிறார். ஆனால் ஒருத்தர் இப்படி நம்ம சொல்லும் பொழுது இப்படி பகவான் படைத்திருக்கிறாரு அப்புறம் ஏங்க துன்பங்கள்லாம் வருது, எவ்வளவோ பேத்துக்கு சாப்பாடு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நிறைய துன்பங்கள்லாம் இருக்கிறது இல்லையா, நல்ல வந்து மழை பெய்யல அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட துன்பங்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளே வந்து உருவாக்கி கொண்டது. கடவுள் வந்து ஈஷாவாஷம் இதம் சர்வம், கடவுள் படைத்திருக்கிறார், படைத்ததில் வந்து கிருஷ்ணர் வந்து அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அவர், நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தன் சொல்கிறான் இது என்னோடய நாடுன்றான், இன்னொருத்தன் சொல்கிறான் அது என்னோடய நாடுன்றான், நீ இதுக்குள்ளே வரக்கூடாது என் நாட்டுக்குள்ளே நீ வராதன்றான், அவன் நாட்டுக்குள்ளே நீ போகாதன்றான், நீ என் நாட்டுக்குள்ளே நான் வர விட மாட்டேன் அப்படிங்கிறான், என்னை உன்னை உன்னை வந்து நான் ஆனந்த அமைதியாக இருக்கிறது விட மாட்டேன் அப்படின்றான், சந்தோஷம் அடைவதற்கு விட மாட்டேன் அப்படின்றான். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் நீ எப்படி சந்தோஷமாக இருப்பேன் நான் பார்த்துட்றேன் அப்படின்றான். விவசாயிக்குள்ளே சண்டை, இந்த விவசாய நிலம் என்னதுன்றான், அந்த விவசாய நிலம் ஒன்றுதுன்றான். இது போல் நம்மளை என்ன பண்ணுறோம், பங்கு போட்டு கொள்கிறோம். நம்ம வந்து இருக்கிறத வந்து எல்லோருமே ஒற்றுமையாக வாழாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இது என்னோடது அது ஒன்னோடது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எல்லோரும் அடித்து கொள்கிறோம். அதனால தான் வந்து துன்பங்கள் வருகிறது. ஆனால் பகவானுடைய படைப்பில் எதுவும் குறை அப்படிங்கிறதே வந்து எதுவும் வந்து கிடையாது. நம்ம எப்போ புரிந்து கொள்கிறோமோ போக்தாராம் யஜ்ஞ தபசம் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது, அவரே அனுபவிப்பாளர் அப்படிங்கிறத எப்போ நம்ம புரிந்து கொள்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் கூடி வாழ்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அனுபவித்து விட்டு விட்டு விடுவோம். அப்படி விடும் பொழுது அந்த உலகமே வந்து அமைதியாகிவிடும். இதுதான் வந்து தாரக மந்திரம். நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம எப்படி எப்படியோ வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு தேடணும் அப்படின்னா முடியாத காரியம். உலகத்தில் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா அமைதிக்கு அமைதியாக இருக்கிறதுக்கான நாங்கள்லாம் வந்து பல விதமான முயற்சி செய்கிறோம் அப்படின்ட்டு பல பேர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் பல விதமான கலங்கங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா நாங்கள் அமைதிக்கு போராடுகிறோம் அப்படின்றான். எவ்வளோ நாள் போராடினாலும் அது ஒன்றும் நடக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எப்போ வந்து நம்ம எல்லாமே இது படைக்கப்பட்டது கடவுள் கிருஷ்ணரோடது போக்தாராம் அவரை அனுபவிப்பாளர் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து அமைதியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். இது வந்து முதல் கருத்து, அவரே வந்து அனுபவிப்பாளர் போக்தாராம் யஜ்ய தபசாம். யஜ்யங்கள் பண்ணாலும் சரி யாகங்கள் செய்தாலும் சரி எல்லாத்துக்குமே அனுபவிப்பாளர் அவரே. நம்ம பண்ணக்கூடிய அர்ப்பணங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் அவரே கட்டுப்படுத்துபவர்கள், அவர் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கார், அணுவிலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துலேயுமே இருக்கார். நம்ம இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா 100 கோடி 120 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 120 கோடி மக்கள் இவருடைய ஹிருதயத்துலேயும் பரமாத்மாவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் எவ்வளோ பசுமாடு இருக்குது, வந்து எவ்வளோ பறவைகள் இருக்குது, எறும்புகள் இருக்குது, எல்லாருடைய ஹிருதயத்துலேயும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், பரமாத்மாவாக விற்று இருக்கிறார். ஸோ அதுபோல் வந்து கட்டுப்படுத்துவராகவும் இருக்கிறார், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வந்து இருக்கிறார். எப்படி ஒரு உதாரணத்துக்கு, எப்படி ஒரு விமான நிலையம் இருக்குது அப்படின்னா விமான நிலையத்துக்கு நிறைய வந்து விமானங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 200, 300, 400 விமானங்கள் அப்பப்போ வந்து தரை இறங்கும், போவும், வரும், போகும். அப்போ அந்த கட்டுப்பாடு எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா விமான நிலையத்திலேருந்து உட்காந்து ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறார், இந்த விமானம் இறங்கட்டும், இந்த விமானம் போகட்டும், இந்த விமானம் கொஞ்சம் வந்து வந்து வெயிட் பண்ணுங்கள், வந்து காத்திருங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே விமான நிலையத்திலிருந்து கட்டுப்படுத்துகிறார்கள். அதுபோல் பகவானும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய
தாமமான வைகுண்ட லோகம், ஆன்மீக லோகத்தில் கோலோக விருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துலேருந்து எப்படி இந்த விமானத்தை வந்து கட்டுப்படுத்துகிறார்களோ அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு லோகங்களையும் பகவான் கட்டுப்படுத்துகின்றார். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், போக்தாராம் மிகத்தபதம் சர்வலோக மகேஸ்வரம், நானே வந்து கட்டுப்படுத்துபவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சுகிருத்தம், நான் மிகவும் உற்ற நண்பன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், பல விதமான உடல்களை மாறி 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 எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இப்போ இந்த சரீரத்தில் இருக்கோம், அதுக்கப்புறம் வேற ஒரு சரீரத்துக்கு கூட நம்ம போகலாம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எந்த சரீரத்துக்கு நம்ம வந்து போனாலும் சரி, அவர் என்ன பண்ணுறார், உற்ற நண்பனாக எந்த சரீரத்தை நம்ம எடுத்தாலும் சரி, ஒரு பன்றியோட சரீரம் எடுத்தாலும் சரி, எந்த சரீரம் எடுத்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுறார், பரமாத்மாவாக போயிட்டே வந்து எல்லா நம்ம வந்து போயிட்டே இருக்கிறார். நம்ம எத்தனை சரீரம் எடுத்தாலும் அத்தனை சரீரத்துக்கும் வந்து போய் கொண்டே இருக்கிறார். நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், அப்பா அப்பா அப்படின்றோம், என்னுடைய தகப்பனார், என்னோட உயிருக்கு மேலே அப்படின்ட்டு பல பேர் வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படின்னா வந்து இடுகாடு வரைக்கும் போவார்கள். அதுக்கப்புறம் வந்து அவரை எரித்து விட்டு குளித்து விட்டு அவரவர்கள் வேலையை பார்க்க போய்விடுவார்கள். இது எப்படி நம்ம உற்ற நண்பர்கள்னு சொல்ல முடியும்? ஆனால் வந்து பகவானை வந்து உற்ற நண்பன் ஏன் அப்படின்னா, நம்ம எந்த சரீரத்தில் போனாலும் சரி, எந்த சரீரத்தில் போனாலும் சரி, அவரும் பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்கிறார். நம்மளோட ஹிருதயத்தில் வந்து உட்காந்தே இருக்கிறார். அதனால தான் வந்து சில பிரபுபாதரை சுட்டி காமிக்கிறார் இந்த உதாரணத்தை, நம்ம உற்ற நண்பன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நம்ம இந்த லோகத்தில் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பணக்காரனாக இருந்தோம் அப்படின்னா எல்லாம் அப்படியே இந்த சக்கரம் மேலே ஈ முக்கிற மாதிரி மனிதர்கள் எல்லாமே வந்து சொல்லுவார்கள், இது யாருங்க அப்படின்னா, இது எங்கள் மூணா அந்த தலைவருக்கு இந்த தலைவருங்க, எங்கள் அக்காவை விட்டு எங்கள் அக்காவோட மாமனாரோட பையங்க இவன் அப்படின்னு வந்து சொல்லுவார்கள். அதே நம்ம வந்து கொஞ்சம் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவார்கள், அவர் சொந்தக்காரனே இருந்தாலும் இவரா, இவர் யாருன்னே தெரியலங்க, எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எங்கே சொந்தக்காரங்க மாதிரி தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் ஓடிவிடுவார்கள். அதுபோல் பகவான் வந்து கிடையாது, அவர் என்றைக்கும் வந்து உற்ற நண்பனாக இருப்பதால், நம்ம வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு பன்றியினுடைய சரீரத்தை எடுத்தாலும் சரி, பகவான் வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வந்து வந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, அமைதியாக இருப்பதற்கான ஒரு வழி. எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னா, இந்த மூன்று கருத்துக்களை எவன் ஒருவன் வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கின்றனோ அவன் வாழ்க்கையில் அமைதியை அடைய முடியும். எந்த மூணு அப்படின்னா, போக்தாராம் யக்ய தபசம், பகவானே வந்து ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த உலகத்தை படைத்தவர், அவரே அனுபவிப்பாளர், அவரே உரிமையாளர், நம்ம செய்யக்கூடிய யாகங்களும் யக்னங்களும் தவங்களும் எல்லாமே வந்து அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி அர்ப்பணம் செய்யும் பொழுது எப்படி ஒரு அலுவலகத்தினுடைய உரிமையாளர் எல்லா ப்ராஃபிட்டும் வந்து அவருக்கு போய் சென்றடைந்த பிறகு அவர் ஒவ்வொரு ஆளுகளுக்கும் எம்ப்ளாயருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சம்பளத்தை கொடுப்பது போல, பகவானை நம்ம வந்து எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எப்படி இந்த அலுவலகம் சம்பளம் கொடுக்கிறதோ அதுபோல் கிருஷ்ணர் வந்து கொடுக்கிறார். அதனால தான் அவரே வந்து அனுபவிப்பாளராக இருக்கிறார். அதுக்கப்புறம் போக்தாராம் ஐக்கிய சபதம் சர்வலோக மகேஸ்வரம், இந்த உலகத்துக்கே நாதன் யார் அப்படின்னா, கட்டுப்படுத்துபவன் யார் அப்படின்னா, முழுவதற் கடவுளான கிருஷ்ணரே இருக்கின்றார். அதுக்கப்புறம் உற்ற நண்பனாகவும் சுகிருத்தம் சர்வபூதானாம், உற்ற நண்பனாகவும் கிருஷ்ணர் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு இந்த மூணு கருத்தை யாரெல்லாம் புரிந்து கொண்டு பக்தி பண்ணுகிறார்களோ அவர்கள் உடனேயே வந்து அமைதியை அடைய முடியும். இந்த லோகத்தில் வந்து அமைதி, நிறைய பேர் அமைதி அமைதி அமைதின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சில பிரபுபாதரை வந்து பயங்கரமான ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். என்ன புரட்சி அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த உலகமும் அமைதி அடைய முடியும். எப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து கடைபிடித்தோமோ அப்போ ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்துக்கு சுகத்தை கொண்டு வர முடியும். ஆனால் வந்து நம்ம தான் வந்து விரும்ப மாட்டேங்கிறோம். அப்படி விருப்பப்பட்டோம், எல்லா மக்களும் சேர்ந்து விருப்பப்பட்டார்கள் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் போதும் இந்த உலகத்தில் வந்து சுகத்தையும், இந்த உலகத்தில் மழை வரவேற்பதற்காகவும் ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஆனால் வந்து துரதிர்ஷ்டமாக இந்த கலியுகத்தில் எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், நம்ம சாஸ்திரத்தினுடைய அறிவு இல்லாமல் பற்றாக்குறையின் காரணமாக. அதனால் முடிந்தவரை நம்ம பகவத்கீதை போன்ற பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களை படித்து கிருஷ்ணர் எப்படி வாழ்க்கையில் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரோ அதை கடைபிடித்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் அமைதியையும் அடையறதுக்கு வழி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.